செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். பெருமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இளி ஒருவருக்கு அஃது இருந்தும் வாழ்வது எனல். இதற்கு விளக்கம் என்னென்ன? ஒருவருக்கு புகழ் என்பது செயற்கரிய செய்வோம் என்று அவர் கருதும் ஊக்க மிகுதியாகும். ஒருவருக்கு இழிவு என்பது அப்படிப்பட்ட ஊக்கம் இல்லாமல் உயிர் வாழலாம் என்று எண்ணுதலாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எல்லா மக்களுக்கும் பிறப்பு என்பது ஒரே தன்மையானதாக மதிப்பினை கொண்டதாக இருக்கும். ஆனால் அவரவர்கள் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடுகளின் சிறப்பு தன்மைகள் ஒரே விதமாக அமைவதில்லை என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் மின்சார கனவு. படத்திற்கு இசையமைத்தவர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். பாடலுக்கு வரிகள் எழுதியவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடல்ல இசையா இருக்கட்டும், வரிகளா இருக்கட்டும், பின்னணி குரல் கொடுத்தவங்களா இருக்கட்டும், பாடலுக்கு நடனம் அமைத்தவர்களா இருக்கட்டும், எல்லாமே பீக்ல இருக்கும் இந்த பாட்டுல. அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த மாதிரி லிரிக்கல் வேல்யூ உள்ள பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மாடாமதுர மாமர கிளையிலேன்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். பார்வை இல்லாத நான் எதை அழகுன்னு எப்படி பதில் சொல்லுவேன்ற மாதிரி இந்த பாட்டு ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு குறைபாட்டை குறிக்கிறதுக்கு தத்துவ பாடல்கள் தான் பார்த்திருப்போம். பார்வையற்றவர்களுக்கான ஒரு டிடிசி பாடல் தான் இது. ரஹ்மான் மற்றும் வைரமுத்துவனுடைய பீக் காம்பினேஷன். இப்ப நினைச்சு பார்த்தோம்னா கூட இந்த பாட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்கன்ற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். நாச கதைப்படிக்கு ஒரு பார்வையற்றவர், அவர் பார்வையில கண்ணை விட மனத்திரை ஆழமானதுன்னு சொல்றதுதான் கரு. தலைவர் வைரமுத்து இந்த எல்லைக்குள்ள பூந்து விளையாடி இருப்பார். மேட்டு சாலையிலே மாட்டு வண்டியில போற பொண்ணுகிட்ட அவ கட்டுன புடவை என்னன்னு கேட்க அவள் வானவில்லின் வண்ணம் சொல்லுவா. பார்வையிற்ற எனக்கு வானவில் தெரியாது, ஆனால் மழை துளி மண்ணில் வந்து சிந்த ஒரு வாசம் வரும், அது என்ன வானவில்ல கொண்டு சேர்த்து விடும்னு எழுதியிருப்பார் கவி பேரரசர். இந்த பாடலுக்கு உன்னிமேனனும் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சித்ராவும் பாடியிருப்பாங்க. சித்ராவுக்கு தேசிய விருது கிடைத்த பாடல். காற்றும் மழையும் தந்தானே, கையில பூமி தந்தானே, பாடல் ஒன்று தந்தானே, பாட்டு குயில் தந்தானே, இப்படி அடுத்து அடுத்த வரிகள்ல கண்ணின் துணை இல்லாமல் நாம் உணரக்கூடிய அத்தனையையும் எழுதியிருப்பார் வைரமுத்து. ஒரு குறைபாட்டை சொல்லக்கூடிய தத்துவ பாடல பின்னி படல் எடுத்திருப்பாங்க. உங்களுக்காக இன்று மின்சார கனவு படத்திலிருந்து ஊலல்லா கேட்டு ரசிக்கலாமா?
மதுர மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா, என் தெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன். மேட்டு சாலையிலே மாட்டு வண்டியிலே போராளே பொண்ணு ஒருத்தி, பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றே மானமில்லின் வண்ணம் என்றார். மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என வானவில் கொண்டு சேர்த்து விடுகிறதே.
சமீபத்தில் வலைத்தளத்தில் படித்ததில் பிடித்தது. திரும்பி பார்க்கிறேன். இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்து பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாக வளர்ந்து விட்டார்கள். பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கும் வந்துவிட்டார்கள். நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு இருந்த போதும் ஆரோக்கியத்தை காத்து கொண்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். வாழ்வினை திரும்பி பார்க்கும் போது மலைப்பாக இருக்கிறது. எத்தனையோ சந்தோஷங்கள், சிரிப்புகள், எத்தனையோ துக்கங்கள், கண்ணீர் துளிகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், கோபங்கள், எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டோம். நம் மீது அன்பை பொழிந்த, நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் இன்று நம்மிடையே இல்லை. இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், விபத்துக்கள், கொடிய மற்றும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், போர்கள், தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து இதுவரை தப்பித்துக் கொண்டோம். நாம் ஆசையாய் நினைத்த சில விஷயங்கள் கைகூடாததாலும், நாம் கொஞ்சமும் நினைத்தே பார்த்திராத சில விஷயங்கள் நடந்தேறியதாலும், மனம், வாக்கு, செயல் என அனைத்திலும் மாற்றங்கள் கண்டோம். பெரியவர்களின் பல ஆசீர்வாதங்கள், சமயங்களில் சில காயப்படுத்திய சொற்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டோம். யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள், யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்கள், யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல நடிப்பவர்கள் என்பதை சற்று தாமதமாக என்றாலும் கண்டுகொண்டோம். சில நண்பர்கள், சில உறவுகள் பிரிந்து போனதையும், சில நண்பர்கள், சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டோம். புது புது இடங்களை சுற்றி பார்த்தும், விதவிதமான உணவுகளை ருசி பார்த்தும், மகிழ்ந்த தருணங்களின் நினைவில் பதிய வைத்துக் கொண்டோம். வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் ஆத்மார்த்தமான நண்பன் அல்லது தோழியிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று அதிலிருந்து மீண்டு வந்தோம். வேறு வேறு இடங்களில், வேறு வேறு மனிதர்களுடன், வேறு வேறு சூழ்நிலைகளில் பழகி நிறைய அனுபவங்களை சேகரித்துக் கொண்டோம். பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்வுகள், விழாக்கள், புது வருடம் போன்ற விசேஷ தினங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் கூடி மகிழ்ந்தோம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என அறிந்து கொண்டோம். பணம், பட்டம், பதவி, புகழ், வீடு, தோட்டம், நகை, கார், சொத்து, சுகம், உறவுகள் என எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என புரிந்து கொண்டோம். நிம்மதியை வெளியே தேடி பயனில்லை, அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் மன்னித்து விடவும், சிலவற்றையாவது மறந்து விடவும் கற்றுக்கொண்டோம். எல்லாமும் கடந்து போகும் எனவும், எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டோம். புத்தகங்களை வாசிப்பதும், இயற்கையை ரசிப்பதும், இனிய இசை கேட்பதும், இறைவனிடம் பிரார்த்தித்துப்பதும் மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். எனவே இக்கணத்தில் வாழ்வோம். வாழ்க்கையே திருவிழாதான். நாளும் இயல்பாய் அதை கொண்டாடுவோம். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன்.
அந்த பாடலை பாடிய ஹரிணி அவர்கள் ரகுமான் அறிமுகப்படுத்தியவர்கள் மிக முக்கியமானவர். இந்திரா படத்தில் நிலா காய்கிறது பாடலை பாடிய பொழுது அவர் 10ஆம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருந்தார். அதற்கு அடுத்த பாடலே இந்தியன் படத்தில் ஹரிஹரனுடன் இணைந்து டெலிபோன் மணி போல் சிரிப்பவளியவளா பாடலை இவரை மிக பிரபலமாக்கியது. கர்நாடக வாய்ப்பாட்டு இசையை முறையாக கற்றவர். பல அருமையான பாடல்களை பாடிய ஹரிணி இந்தியிலும் முக்கியமான பாடல்களை பாடியுள்ளார். கர்நாடக இசை பாடகியாக புகழுடன் விளங்கிய டி கே பட்டம்மாள் அவர்களின் பேத்தி நித்யஸ்ரீ மகாதேவனை திரைப்பட உலகிற்கு அறிமுகப்படுத்தியதும் ரகுமான் தான். ஜீன்ஸ் படத்தில் இடம்பெற்ற கண்ணோடு காண்பதெல்லாம் படத்தில் தான் நித்யஸ்ரீ திரை இசைக்கு பாடிய முதல் பாடலாகும். நித்யஸ்ரீயை ஜதிகளை பாடச் சொல்லி பதிவு செய்து கொண்டார் அம் ரகுமான். அவர் பாடிய ஜதிகளை பாடலின் ஆரம்பத்திலேயே அசத்தலாக பயன்படுத்தியிருப்பார். சுதந்திரமாக பாடலை பாட அனுபவித்தார் என குறிப்பிட்டுள்ளார் நித்யஸ்ரீ. எல்லா பாடகர்களையும் அவர்கள் விருப்பப்படி பாடச் செய்து அவர்களின் தனித்திறமையை தனது இசைக்குள் கொண்டு வருவதுதான் ரகுமானுடைய ஸ்டைல். இந்த மேஜிக்கை அவர் பல ஆண்டுகளாக நிகழ்த்தி காட்டி வருகிறார். பாடகரை முதலில் பாடச் செய்து அதை பதிவு செய்து கொண்ட பிறகுதான் இசையை கோர்ப்பாராம் ரகுமான். பாடல் வெளியே வரும் பொழுது அதை சுற்றியுள்ள பல லேயர்கள் வேலைகளை செய்திருப்பார். பாடிய பாடகர்களுக்கே தாங்கள் பாடிய பாடலை கேட்கும் பொழுது ஒரு அற்புதமான மேஜிக்கை உணர்வார்களாம். பாலக்காடு ஸ்ரீராம் என அழைக்கப்படும் எஸ் ஸ்ரீராம் தனது மனைவியை பாட வைப்பதற்காக ரகுமான் ஸ்டுடியோவுக்கு கூட்டு வருகிறார். ரெக்கார்டிங் அறையில் மனைவி பாட சொல்லி கொடுத்து கொண்டிருந்தவருடைய குரலை மைக்கை ஆஃப் செய்யாமல் அப்படியே கேட்டிருந்தார் ரகுமான். ஸ்ரீராமின் குரல் ரகுமானுக்கு பிடித்துவிட நீங்கள் பாடகரா என்று கேட்டார். அவர் தொடர்பு எண்ணை கொடுத்து போக சொல்லியிருக்கிறார். அடுத்து தாஜ்மஹால் படத்தின் ஆரம்ப பாடலான திருப்பாச்சியார் வாழ என்ற பாடலை பாட வைத்தார். படையப்பா படத்தில் வரும் வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா என்ற பாடலையும் பாட வைத்து அவரை ஒரு பெரிய பாடகராக்கினார். ரகுமான் கண் பார்வையில் படும் பாடகர்கள் உடனடியாக லைம் லைட்டுக்கு வருவதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் மட்டுமே.
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் வழங்கும் கோடை விழா. முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் 23 டொமைன் ரோட் மாங்கிரி பிரிட்ஜில் அமைந்துள்ள மாங்கிரி மெமோரியல் ஹாலில் நடைபெற உள்ளது. பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இரவு உணவும் வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். மறந்து விடாதீர்கள் நேயர்களே, எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை மாங்கிரி பிரிட்ஜ் மெமோரியல் ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா. தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி கண்டு களித்து விழாவினை சிறப்பிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நல்லது நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அறிமுகப்படுத்திய பாடகர்களை கடந்த 2 வாரங்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம். கடைசியாக இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சி. திருடா திருடா படத்தில் வரும் கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு பாடலை கேட்டு ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அனுபமா பாடிய முதல் பாட்டு. அதற்கு சில வருடங்களுக்கு முன்பு திலீப்பாக விளம்பர படங்களுக்கு இசையமைப்போது சில ஜிங்கிள்ஸ் பாடியுள்ளார் அனுபமா. அவர் அப்பொழுது டெல்லியில் இருந்திருந்தார். ரோஜாவில் அறிமுகமாகி பரபரப்பாக இசையமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை ரஹ்மானை பாடலுக்காக சந்தித்த பொழுதுதான் திலீப் தான் ரஹ்மான் என அறிந்து கொண்டாராம். அனுபமாவுக்கு இயற்கையிலேயே அற்புதமான குரல், மிகவும் உச்சஸ்தாயில் வரும் வரிகளை அருமையாக பாடுவார். கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் நிலவு அந்த பாடலை கூட வேறுங்கள், அதில் சந்திரலேகா என்று உச்சஸ்தாயில் சொல்லும் பொழுது அனுபமா காட்டியிருக்கும் பல்வேறு வெரைட்டியான பிட்சுகளை இன்றும் ரசிக்க முடியும். ரகுமானை பார்த்தபொழுது ஆங்கில பாப்பாடல் ஒன்றை பாடி காண்பித்திருக்கிறார். அவர் பாடிய விதம் பிடித்துப்பாகவே அந்த பாடலை பாட வைத்திருக்கிறார் ரஹ்மான். இந்த ஒரு பாடலில் அனுபமாவுக்கு உலக ஆவிய புகழ் கிடைத்தது. இந்த பாடலுக்கு பிறகு இந்தி தெலுங்கு படங்களில் பாடியுள்ளார். திருடா திருடா படத்தில் தீ தீ தித்திக்கும் தீ என்கின்ற பாடலை கரலின் பாடியிருந்தார். இது பல வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். அதில் வரும் ஜதிகளை ரஹ்மானே பாடியிருப்பார். மிஸ்டர் ரோமியோ படத்தில் தண்ணீரை காதலிக்கும் பாடலை தங்கிரா சுஜித், கல்லூரி சாலை மற்றும் சம்பா சம்பா பாடல்களை பாடிய அஸ்லாம் முஸ்தபா, உன்னை காணவில்லையே நேற்றோடு என்ற பாடலை எஸ்பியுடன் இணைந்து பாடிய கர்நாடக பாடகர் OS அருண் என்று ஓரிரு பாடல்கள் பாடியவர் கூட அந்த பாடல்களால் இன்றும் நினைவில் கொள்ளப்படுகிறது. ரஹ்மானுடைய இசைக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி ஆகும். இப்போலவே சுக்விந்தர் சிங் ரஹ்மான் இசையில் பாடுவதற்கு முன் வேறு சில பாடல்களை பாடியிருந்தாலும் தில்சே படத்தில் அதாவது உயிரே படத்தில் பாடிய சையா சையா பாடல் தான் அவரை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது. ஆனால் இதற்கு முன்னரே தமிழில் பாட ஆரம்பித்திருக்கிறார். ரட்சகன் படத்தில் வரும் லக்கி லக்கி பாடல், அதன் பிறகு தமிழ் தெலுங்கு இந்தி அந்த 3 மொழிகளிலும் சிறந்த பாடல்களை கொடுத்திருக்கிறார் சுக்விந்தர். ஆஸ்கார் விருதை வென்ற ஜெய்கோ பாடலில் கூட முதன்மை பாடகராக சுக்விந்தர் இருந்தார். ஹிந்தியில் பல நல்ல பாடல்களை ரஹ்மான் இசையில் பாடியுள்ளார் சுக்விந்தர் சிங். சில படங்களுக்கு இந்தியில் இசையும் அமைத்துள்ளார். தனக்கு இந்நிறம் கிடைப்பதற்கு ரஹ்மான் மிக முக்கிய காரணம் என்று பல மேடைகளில் நன்றியுடன் கூறியிருக்கின்றார் சுக்விந்தர். சங்கர் மகாதேவனுக்கு பல முக்கிய பாடல்களை கொடுத்துள்ளார் ரஹ்மான். வராக நதிக்கரையோரம், உப்புக்கருவோடை என என்ன சொல்ல போகிறாய் என்ற பல ஹிட் பாடல்களை ரஹ்மானுக்காக பாடியிருக்கிறார். என்ன சொல்ல போகிறாய் பாடல் கண்டுகொண்டேன் படத்தில் இடம்பெற்று அந்த ஆண்டின் சிறந்த பாடல்களின் முதன்மையான பட்டியலில் இருந்தது. அந்த பாடலை பாடியதற்காக அந்த ஆண்டின் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதையும் பெற்றார் சங்கர் மகாதேவன். புதிய பாடகர்களை அதிகமாக பயன்படுத்துவதற்கான காரணத்தையும் ரஹ்மான் தனது சுயசரிதையில் விளக்கியிருக்கிறார். ஒரு காலத்தில் குறிப்பிட்ட நடிகருக்கு குறிப்பிட்ட பாடகர் பாடினால்தான் மக்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று சொல்வார்கள். சிவாஜி கெட்டியும் சவுந்தரராஜன் அவர்கள் மட்டுமே பாடுவார். ஹிந்தியில் ராஜ்கபூருக்கு முகேஷ் பாடினார். நாம் அந்த காலங்களை தாண்டி வந்துவிட்டோம். இப்பொழுது தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்து விட்டது. நிறைய ரெக்கார்டிங் வசதிகள் வந்துவிட்டது. வீட்டிலேயே ஸ்டுடியோ செட்டப் இருப்பதால் வேலை செய்வதால் எவ்வளவு நேரம் எழுந்தமானாலும் புதிய பாடகர்களை எங்களால் பயிற்சி கொடுக்க முடிகிறது. இதனால் பல திறமையான பாடகர்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடிகிறது. அவர்களுக்கும் தங்களது தனித்துவத்தை நிரூபித்து சாதித்து வருகிறார்கள். குடத்திலிட்ட விளக்காக இருக்கும் அவர்களை குன்றில் வைப்பது மட்டும்தான் எனது வேலை என்கின்றார் ரஹ்மான்.
நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூல் புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், நள்ளிரவுல சூரியன் உதிக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டா நம்ம எல்லாருமே ரொம்ப கரெக்டா நார்வேன்னு சொல்லிடுவோம். அதுல இன்னொரு மிக வித்தியாசமான நுணுக்கமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஒரு நகரத்துக்கு சூரியன் உள்ளவே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மலையானது சூரியனை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை எப்படி அந்த நகரத்துக்கு சூரியனை கொண்டு வர்றதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சாங்க. அந்த நகரத்தின் பேரு நார்வே ரியூகன், சூரிய ஒளி இல்லாத நகரம். நார்வேயின் ரியூகன் நகரம் அழகான பள்ளத்தாக்குல இருந்தா கூட செப்டம்பர் மார்ச் மாதங்கள்ல காவுஸ்டோபன் மலை சூரியனை மறைக்குது. அந்த மாதங்கள்ல நகரம் முழுவதும் நிழல்ல மூழ்கி போயிடும். தொழில்நுட்பத்தினுடைய அதிசயம். 2013 ஒரு அசாதாரணமான தீர்வு வந்தது. மலைச்சரிவுல 742 மீட்டர் உயரத்தில் நிறுவப்பட்ட 3 பெரிய கண்ணாடிகள் சூரியனை பின்தொடர்ந்து ஒளியை பிரதிபலித்து நகரின் முக்கிய சந்தையை ஒளிரச் செய்கின்றன. 51 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட கண்ணாடிகள் 600 சதுர மீட்டர் பகுதியை ஒளிரச் செய்கின்றன. 100 வருட பழமையான கனவு. 1913 நிறுவனர் சாம் எய்ட் முன்மொழிந்த யோசனை. 2005 கலைஞர் மார்டின் ஆண்டர்சன் மீண்டும் முயற்சித்தார். இறுதியில் 2013 நடைமுறைக்கு வந்தது. எதனால இந்த சிறப்பு? இயற்கை சவாலை எதிர்கொண்டு புதுமை கொண்டு வந்த தீர்வு. 100 கனவை நனவாக்கிய சாதனை. உலகிற்கு ஒரு முக்கிய செய்தி. சவால்கள் இருந்தாலும் மனிதன் சூரியனையே நகரத்துக்கு கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் நிழல் இருந்தாலும் புதுமையான யோசனை உங்கள் சூரியனாகலாம்.
முதலும் முதலும் நீ முடிவு முடிவு நீ முதலும் முதலும் நீ முடிவு முடிவு நீ முதலும் முதலும் நீ முடிவு முடிவு நீ முதலும் முதலும் நீ முடிவு முடிவு ஒரு வலையில் கண்ட வாழ்க்கை மாயின் மனதில் உந்தன் ஆதிக்க கிட்ட தையா, ஒரு பச்சை குயில் பறந்தது தையா தையா, நெஞ்சு லட்ச கிட்ட தவிக்கிட்டு தையா
தக்க தையா 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 தையா.
தான் பின்னும் வளையில் சிலந்தி ஒருபொழுதும் சிக்குவதில்லை. ஆனால் பிறருக்கு வெட்டப்படும் குழியில் மனிதன் தானாகவே விழுந்து விடுவதுண்டு என்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். ஆதாயத்திற்காக காட்டப்படும் அன்பை உண்மை என்று நம்பி ஏமாந்து போனவர்கள் இங்கு ஏராளம் உண்டு. கண்முன்னே நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். தேளின் குடிக்கில் மட்டுமல்ல, தேனியின் குடிக்கிலும் விஷம் உள்ளது. கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி எனும் ஸ்ரீசாமி அவர்களுடைய அருமையான வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு நல்ல பல கருத்துக்களை அள்ளித்தந்த நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.